ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு குருகீதை. இப்ப இந்த குருகீதையில வந்து கடந்த வகுப்புல முதல் ஸ்லோகம் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த முதல் ஸ்லோகத்துல ஒரு மங்களா சரணம், மங்கள ஸ்லோகமா அதை பார்த்தோம். அது வந்து பிரம்மத்தை பணிவதாக அந்த ஸ்லோகம் இருந்தது இல்லையா? அப்போ நம்ம கூட கேட்டோம், என்னங்க குருகீதையில் போய் குருவை புகழாமல் பிரம்மத்தை பற்றி மங்களாச்சரணம் கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்கும்போது, அது ஆரம்பத்திலேயே அந்த ஸ்லோகம் நமக்கு என்ன சுட்டி காட்டுதுன்னா, அந்த குருவே பிரம்மமாக இருக்கிறார் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரம் பிரம்மாங்கிற மாதிரி அந்த குருவை தான் இங்கே அந்த இறைவனாக இருக்கா, இறைத்தன்மையாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஏன்னா இப்போ இங்கே குரு மட்டும் இல்லை, சிஷ்யனும் இறைவன் தான், எல்லாம் பிரம்மம் தான், சர்வம் பிரம்மமயம். ஆனால் என்ன குருவுக்கும் சிஷ்யனுக்கும் வித்தியாசம் அப்படின்னா, சிஷ்யன் வந்து தன்னை உணரலை, குரு தன்னை உணர்ந்துட்டார். அப்போ குரு தன்னை உணர்ந்ததுனால அந்த பிரம்மஸ்வரூபமாகவே நிற்கிறார், அதனால் அவர் தன் சாட்சாத் அந்த பிரம்மமாக இருக்கிறார். இவனுக்கு தெரியாததுனால இவன் தனக்கு வேறாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தேடுறான். ஆனாலும் அதை பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எங்கள் குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த குருகீதையினுடைய மைய கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த நிலை உணரப்பட்ட பிறகு இங்கே குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை. அதுக்கு முன்னாடி நமக்கு குரு தேவைப்படுறார். ஏன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு, நம்மளை யாருன்னு காட்டி கொடுக்கறதுக்கு குருவனுடைய அவசியம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியுது. அப்போ இதுதான் குருகீதையினுடைய ஒரு அத்வைத வேதாந்தத்தினுடைய அடித்தளமாக இருப்பது ஒன்றே, அது இருப்பு மாத்திரமேங்கிற நிலையில் நம்ம முதல் ஸ்லோகத்தையே புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்றைக்கு ஸ்லோகம் 2, ரிஷய ஊஷுஹு சுத சுத மகா பிராங்க நிகமாகம பாரகா குருஸ்வரூப அஸ்மாக்கம் புருஹி சர்வமலாபகம். இங்க என்ன சொல்றாருன்னா, ரிசு ரிசிய அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லைங்களா, அது வந்து இப்போ உவாச்ச அப்படின்னா சொல்கிறார் பேசுகிறார்னு அர்த்தம். இங்க ரிசைய ஊஷு அப்படின்னா சொல்லிவிட்டார்கள், கூறினார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க இடத்துல எடுத்துக்கணும். ஏன்னா இங்க ரிஷிகள் வந்து அந்த இந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அந்த ருசி அப்படின்னா இங்க வந்து ரிஷிகள் அப்படிங்கிற பிரதமா விபக்தியில பன்மையில வருது. அப்போ இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறாருன்னா, சூதரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுறார். இதனுடைய பொருள் பார்த்துட்டு நம்ம வந்து விளக்கமா போகலாம். இப்போ ரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ சூதரே, மகா நாணியரே, வேதங்களிலும் ஆகமங்களிலும் பூரண தேர்ச்சி பெற்றவரே, எங்களுடைய அனைத்து அறியாமைகளையும் நீக்கும் குருவின் உண்மையான சொரூபத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த இடத்துல முதல்ல ஒரு கேள்வி வாக்கியமாக அமைக்கப்பட்டிருக்கு. ரிஷிகள் வந்து கேட்குறாங்க ஒரு குருக்கிட்ட, ஓ சூதரே, மகா ஞானியரே அப்படின்னா இங்கே என்ன இடத்துல, அந்த இடத்துல வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு குரு இல்லை, நிறைய மகான்கள் அந்த இடத்துல இருக்கிற ஒரு இடத்துல சந்திக்கும்போது கேட்குறாங்க, வேதங்களிலும் ஆகமங்களிலும் பூரண தேர்ச்சி பெற்றவரே, எங்களுடைய அனைத்து அறியாமைகளையும் நீக்கும் குருவின் உண்மையான சுரூபத்தை எங்களுக்கு விளக்கி கூறுங்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் பார்க்க முடியுது. அப்போ இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற வார்த்தையும் இங்கே பார்க்க முடியுது. அதில் வந்து பர்டிகுலராக அந்த சூத அப்படிங்கிற சூதரே அப்படின்னா, நிறைய ரிஷிகள் அங்கே இருந்தாலும் அந்த புராணங்களை எடுத்து உரைத்த ஒரு குறிப்பிட்ட சூத மகரிஷி அங்கே இருக்கார், அவர்கிட்ட பர்டிகுலராக இவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி சூத மகரிஷியை, ஓ சூதரே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க இல்லையா, அந்த கேள்வி வந்து ஒரு ஒரு குருவை ஒரு முனிவரை அங்கு குறிப்பிடுது. அந்த நிலையில் அவரை எப்படி பார்க்குறாங்க, மகா பிரக்னா, மிகப்பெரிய பேரறிவு உடையவர், மகா ஞானி என்று பெயர், மகா பிரக்னரே அப்படின்னு தான் அந்த ஸ்லோகம் வருது. சூத சூத மகா பிராக்ன நிகமாகம பாரகா, அந்த முனிவரை குறிப்பிட்டு அழைப்பதாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி அவங்க எழுப்பி என்ன கேட்குறாங்கன்னா, வேதங்கள்லையும் ஆகமங்கள்லையும் ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு மகான் ஞானியர்களாக நீங்கள்லாம் இருக்கிறீங்க, அப்போ எங்களுடைய எல்லா அறியாமைகளையும் போக்குகின்ற குருவினுடைய உண்மை சொரூபத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் என்று முதல்ல குருவினுடைய சொரூபத்தை தான் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய ஆசிரியர் வந்து முதல்ல பரபிரம்மத்தை வணங்கினார் என்று நம்ம முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்லோகம் வந்து ஒரு கேள்வி. அப்போ கேள்வி கேட்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்பவர்களும் ரிஷிகள் தான். இந்த கேள்வியை கேட்கின்றவர்களும் ரிஷிகள் தான், அவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. அந்த ரிஷிகளும் எப்படி இருக்கிறாங்க? வேதங்களை அறிந்த ஞானிகள். அங்கே வந்து எல்லாரும் ஒரு இடத்துல சங்கமிக்கிறாங்க, ரிஷிகள் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டமாக உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல எல்லோருமே வேதங்களை கற்றறிந்த ஞானிகள். ஆனால் அப்படி எல்லாம் கற்றறிந்த ஞானிகளுக்குள்ளேயே இன்னும் அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியுது பாருங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாம் கற்றறிந்து விட்டேன், எனக்கு இனி எதுவும் கற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படிங்கிற மனோபாவத்துக்கு வரல பார்த்தீங்களா. அதாவது மகான்களும் ரிஷிகளும் எப்பயுமே வந்து அந்த விஷயத்தை வந்து போதும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய சுய அனுபவத்தை அவங்க எப்பவுமே சந்தோஷமா அனுபவிக்க விரும்புவாங்களே தவிர அதில் திகட்டிடுச்சு, வெறுத்துடுச்சு, அல்லது எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அதை விட்டு விலகிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்? இப்போ நமக்கு வந்து நம்மை நம்ம என்றைக்காவது வெறுப்பமா? இப்போ விருப்பு வெறுப்புங்கிற ரெண்டு விஷயம் ஒரு சராசரி மனிதன் இடத்துல காணப்பட்டாலும் அந்த சராசரி மனிதன் வந்து மற்ற ஒரு விஷயத்தை வெறுப்பு காட்டலாம், விருப்பு காட்டலாம். ஆனால் தன் மீதே தான் விருப்பு வெறுப்பு காட்டுவது என்பது முடியாத ஒன்று. அப்போ எப்படி இருப்பான்? அவன் தன்னை ரொம்ப நேசிப்பான், அவனை அவன் எப்பயுமே பெருமையாக நினைப்பான், தன்னை பற்றி ஒரு சந்தோஷமாகவே கருதிக்கிட்டு இருப்பான் இல்லையா. அது ஏன் அப்படி நினைக்கிறான்? நம்முடைய சுயம் அதே தானே, நாம் அந்த சுயத்திலையும் அப்படி தான் இருக்கிறோம். நம்மை நாமே வந்து எப்பவும் மகிழ்ச்சியாகவே அன்பாகவே ஆனந்தமாகவே இருக்கக்கூடியது தான் நம்முடைய இயல்பு. அது நமக்கு தடுக்கப்பட்டதுனால நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் நம்ம சராசரி மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உண்மை நிலை புரிந்து விட்டால் நாமளும் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் தானே, அந்த அறிவாக தான் இருக்க போகிறோம், ஆனந்தமாக தான் இருக்க போகிறோம், அமைதியாக தான் இருக்க போகிறோம். அதான் நம்முடைய இயல்பு. அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, கேள்வி கேட்கின்றவர்களும் மிகப்பெரிய ஞானிகள், அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்களும் மிகப்பெரிய ஞானிகள். அங்கே அப்படிதான் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு இன்னும் அறிய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்பதனால ஒரு ரிஷி கேட்குறாரு அந்த கூட்டமாக இருக்கிற ரிஷிகள் கிட்ட வந்து, ஐயா சூதரே, அந்த குருவினுடைய உண்மையான சொரூபத்தை நீங்கள் எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, வேதங்களிலும் ஆகமங்களிலும் பூரண தேர்ச்சி பெற்றவரே அப்படின்ட்டு அவரை கேட்டு, எங்களுடைய அனைத்து அறியாமைகளையும் நீக்கும் குருவின் உண்மையான சொரூபத்தை எங்களுக்கு விளக்குங்கள்னு தான் கேட்குறாங்க பாருங்க. அப்போ இந்த கேள்வியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? மிகப்பெரிய ரிஷிகள் கூட எப்படிப்பட்ட குருவை கேட்குறாங்க, எப்படிப்பட்ட குருவை அணுகிறாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு மகான்கள் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, யாரை வேணா குருன்னு சொல்லி எங்க வேணா போய் படிச்சிட முடியாது. ஃபர்ஸ்ட் குரு அப்படிங்கிறவருக்கு வேதங்களிலும் ஆகமங்களிலும் தேர்ச்சி பெற்ற ஞானம் இருக்கணும். ரெண்டாவது, அப்படி வந்த குருவானவர் நம்மளுடைய அறியாமையை போக்குபவராக இருக்கணும், நம்மை மேலும் மேலும் அறியாமைக்கு தள்ளுறவராக இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் குருமார்கள் எப்படி இருக்கிறாங்க, அதை செய்ய இதை செய்ய நம்மளை மேலே சிக்க விட்டுறாங்க பார்த்தீங்களா. அந்த பயிற்சி பண்ணு, இந்த பயிற்சி பண்ணு, இந்த முயற்சி பண்ணு, இங்கே கோவிலுக்கு போயிட்டு வா உனக்கு இவ்வளோ கிடைக்கும், திருவண்ணாமலை கிரிவனவா உனக்கு அவ்வளோ கிடைக்கும், அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகளை காட்டி சிஷியனை மயக்குகின்ற குருமார்கள் கிட்ட போல இவங்க. இவங்க போறதெல்லாமே வேதங்கள் ஆகமங்கள் பூரண தேர்ச்சி பெற்ற குருமார்களை அணுகி அறியாமையை நீக்கும் குருவின் உண்மையான சுரூபத்தை எங்களுக்கு விளக்குங்கள் என்று கேட்கிறார் என்று இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே குரு எப்படி இருக்க வேண்டும், சிஷியன் எப்படி இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பண்பு நலன்கள் புரிய வைக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். நம்ம அப்படியே கடந்து போகக்கூடாது. இந்த கேள்வியை படிக்கும்போது இன்னொருத்தர் வந்தாராமா, வேதமோ ஆகமோ நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டீங்க, சரி எங்களுக்கு அறியாமை நீக்கிற ஒரு குருவினுடைய சொரூபத்தை காட்டி கொடுங்க அப்படின்னு படிச்சுட்டு போகக்கூடாது. நாமளாக படித்து அப்படி தான் படிச்சுட்டு போக போகிறோம். ஆனா அதை முறையா படிச்சோம்னா இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த குருவுக்கும் நாமளா படிக்கிறதுக்குள்ள வித்தியாசத்தையும் நீங்க இந்த பாடத்திட்டத்தின் மூலமா உணரணும். அதுக்கு தான் குரு கீதை. இப்ப குரு கீதையினுடைய நோக்கமே என்னன்னா குருவினுடைய தேவை என்ன, ஏன் அதை நானே படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதா, அந்த புக்கை மட்டும் எனக்கு கொடுங்க நானே படிச்சுக்கிறேன், மெனக்கெட்டு நீங்க டெய்லி ஒரு மணி நேரம் உட்காந்து ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டு நாமளே புக்கை வாங்கி படிக்கலாம், முடியாது. ஏன்னா நாம நம்ம மனதுக்கு தகுந்த மாதிரிதான் புரிஞ்சுக்குவோம். அப்ப நம்ம இந்த செயல படிச்சோம்னா ரெண்டே லைன்ல விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஓடிடுவோம், அப்படி ஆயிடும். அதனால அதுக்கான சரியான புரிதல் வந்து குரு தான் கொடுப்பாங்க. அப்ப அதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த இடம் என்ன புரிய வருதுங்க, குருவின் உண்மையான சொரூபம். அது ஏங்க குருவின் உண்மையான சொரூபத்தை கேட்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா அங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஏனென்றால் வேதங்களை அறிந்தால் மட்டும் போதாது. இப்ப நீங்க சாஸ்திரங்களை எவ்வளோ வேணா படிச்சு வச்சிருக்கலாம், நான் அந்த சாஸ்திரம் படிச்சுட்டேன், இந்த சாஸ்திரம் படிச்சுட்டேன், ரிக்கு படிச்சுட்டேன், யஜுர் படிச்சுட்டேன், வேதங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னே கூட நீங்க சொல்லலாம். ஆனால் அதை அறிந்தால் மட்டும் போதாது, குருவின் அவசியத்தை உணர வேண்டும். ஏனென்றால் குருவினுடைய உண்மையான சொரூபம் தெரிஞ்சால்தான் அந்த படித்த சாஸ்திரமே வேலை செய்யும். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் வந்து மூன்று முக்கியமான உண்மைகளை நமக்கு கற்பிக்கிறது என்று பார்க்கிறோம். அது என்னென்ன உண்மைகள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கவனிச்சிங்கன்னா, முதல்ல வந்து ஞானி இருக்கார் இல்லையா மகான்கள், அவர்களுக்கு வந்து பணிவு அவசியம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகங்காரத்துல எந்த குருவும் இருக்க மாட்டாங்க. உண்மை குரு நான் சொல்றேன், அதாவது சும்மா பகட்டுக்கு இருக்கிற குரு, பதவிக்கு ஆசைப்படுற குரு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது எல்லா இடத்துல இருப்பாங்க. உண்மையான குரு எப்படி இருப்பாருன்னா, தன்னிடத்துல பணிவு இருக்கும், தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு என்றைக்குமே ஒத்துக்க மாட்டார். ரெண்டாவது, இந்த இடத்துல கேள்வி கேட்பவர்களும் யாரு, ரிஷிகள் தான். சாதாரண ஆட்கள் வந்து அவரை அணுகலை. அவரு சூத முனிவரும் மிகப்பெரிய மகரிஷி, ஒரு மகான் ஞானி சூத முனிவர், அவர்கிட்ட தான் இவங்க கேள்வியை முன்வைக்கிறாங்க. நிறைய மகான்கள் உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு பர்டிகுலர் முனிவரை தேர்ந்தெடுத்து சூத முனிவரே, சூதரே, ஞானியரே அப்படின்னு அவரை இன்வைட் பண்றாங்க, முதல்ல அவர் கூப்பிடுறாங்க. அப்ப அப்படி கேட்பவர்களும் ரிஷிகள், அவர்கள் எங்களுக்கு கூறுங்கள் என்று பணிவை காட்டுகிறார்கள். பாருங்க, அதையும் கவனிக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்லல, எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்கிறார்கள். ஆகவே இங்க நம்ம இந்த ஸ்லோகத்தை எதை மையமா வச்சு பார்க்கணும்னா, வேதாந்தத்துல பணிவு இல்லாம ஞானம் வளராது. அப்ப இந்த ஸ்லோகத்துல நமக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் புரிய வருது என்ன அப்படின்னா, பணிவு முதல்ல வரணும், பணிவு இல்லாமல் ஞானம் வரவே வராது. அது ஒரு பாயிண்டா இங்க எடுத்துக்கணும். அப்ப ரெண்டாவது, குருவின் சொரூபம் ஏன் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப அந்த கேள்வி கேட்டவர்கள் வந்து குருவின் பெயர் என்னன்னு கேட்டிருக்கலாம், அல்லது குரு எந்த சமயத்தை சார்ந்தவர், சைவ சமயத்தை சார்ந்தவரா இல்ல வைணவ சித்தாந்தத்தை படிச்சு வந்தாரா, எனக்கு எப்படிப்பட்ட குரு தேவைப்படுது அப்படின்னு அந்த பர்டிகுலர் குருவை அவங்க கேட்கல. ரெண்டாவது, குரு எந்த ஜாதி, குரு எந்த மதம், இப்படி கேள்வி கேட்கல. இந்த இடத்துல நல்லா கேள்வி கேட்கிற மெத்தடாலஜி நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே கேட்டக்கூடாது இல்லையா, முறையா கேட்கணும். கேட்கக்கூடிய விஷயமும் வேல்யூபிள் விஷயமா இருக்கு, பெறக்கூடிய முனிவர்களும் வேல்யூவான ஆளுங்க. அப்ப அந்த இடத்துல போய் எங்க இந்த மாதிரி சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு குரு எனக்கு கிடைச்சா சொல்லுங்களேன் அப்படின்னு போய் அவர்கிட்ட கேட்டா அது என்ன ஆகும், அந்த குருவை நம்ம மதிக்காத மாதிரி ஆயிடுமா, அங்கேயே பணிவு இல்லாம ஆயிடுதா, அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடும், நம்ம மேற்கொண்டு எதையும் கத்துக்க முடியாது, அந்த குருவும் மேற்கொண்டு எதுவும் சொல்ல போறது இல்லை. இப்ப நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட போவாங்க, அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு, அதை கேட்க மாட்டாங்க. அவர்கிட்ட போய் நீங்க அவரை பத்தி தெரியுமா, அவர் பாருங்க இப்படிலாம் சொன்னாரு, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா, இவர்கிட்ட போய் இவரை பத்தி தான் கேட்கணும், அவர்கிட்ட போய் அவரை பத்தி கேட்டா எப்படி அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு தெளிவு, ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் குருவை தேடிக்கிட்டு சுத்துறது, அப்படி இப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து தேராது, அதாவது தேரக்கூடிய கூட்டம் கிடையாது. இங்க மாணவர்களுடைய தகுதிங்கிறது எப்படின்னா, தன்னை காட்டி கொடுக்கின்ற உண்மை குருவை தேடுற தாகம் இருக்கணும், உண்மையான தாகம். அதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காம அலையும் போது தான் தெரியும் அந்த கஷ்டமெல்லாம். சாதாரணமாக நமக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தெரியாது, ஒரு சஹாரா பாலைவனத்தில் கொண்டு போய் விட்ட பிறகு அப்படியே கொஞ்ச நேரத்தில் நாக்கெல்லாம் வறண்டு போய் கண்ணெல்லாம் இருண்டு போய் எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் குருவை தேடணும், அப்போ தான் இது கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி வேல்யூபிள் சப்ஜெக்டை கொடுக்கக்கூடியவங்க தான் குருமார்கள். அப்ப அந்த இடத்துல நீங்க அந்த சகாரா பாலைவனத்துல ஒரு சொட்டு தண்ணிக்கு அலையும் போது யாராவது ஒரு கொஞ்சோண்டு தண்ணி உங்களுக்கு கொடுக்க கொடுத்தா எப்படி இருக்கும்? தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த கொடுத்தவரே கடவுள் மாதிரி தெரிவார் நம்ம முன்னாடி. ஏன்னா அந்த தண்ணி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில சாதாரணமா ஒரு தண்ணி தான், ஆனா அந்த இடத்துல அவர் வந்து கடவுள் மாதிரி நமக்கு தெரிவார். அந்த இடத்துல அவர் கோல்டு கொடுத்தா கூட நமக்கு யூஸ் இல்லை. அந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு நாக்கு வறண்டு போய் ஏங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய தங்க கட்டி கொண்டு வந்து இந்தாங்க இந்த தங்க கட்டி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கொடுத்தா இதான் முக்கியம் நமக்கு. கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுது தண்ணி இல்லாம. அப்ப தங்க கட்டி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க அது போதும் எனக்கு அப்படின்னு கெஞ்சக்கூடிய ஒரு நிலை இருக்கு பாருங்க. அந்த சிச்சுவேஷனை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான் நமக்கு தேவை இருக்கும், இல்லைன்னா எப்படி தேவை இருக்கும்? சாதாரணமா தண்ணி கிடைச்சிட்டு இருந்தா நம்ம அதை பத்தி கவலைப்படுவோமா? கவலைப்பட மாட்டோம். அப்ப அது மாதிரி குருவும் அப்படிதான், சாதாரணமா கிடைக்க மாட்டாரு. ஆனா வேல்யூ தெரியல பாருங்களேன். மனிதர்கள் அப்படிதான், அதாவது அலட்சியமா அதை கடந்து போறது தான் நம்முடைய சாதாரண மனோபாவம். ஆனா அதனுடைய நீடு இருக்கு பாருங்க, அவங்களுக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியும். அதாவது எதுக்குமே ஒரு வேல்யூங்கிறது இருக்கு இல்லையா? ஒரு தண்ணிக்கு எப்ப வேல்யூ வருமோ அப்ப வரும். நம்ம சாதாரணமா தண்ணி அப்படின்னு உதாசீனப்படுத்த முடியாது. அதுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்குற டைம் வரும் பாருங்க. அந்த டைம் மாதிரி இங்க குருவுக்கும் வேல்யூ கொடுக்குற ஒரு டைம் வரும். அது வரும்போது தான் குருவினுடைய பெருமை தெரியும். அது வரைக்கும் குருவை யாரும் கேர் பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அப்படிதான் உலகம் இருக்கும். அந்த கோடியில ஒருத்தன் தானே சகாரா பாலைவனத்துல தண்ணி இல்லாம சிக்கிக்கிட்டு ஏங்குறான், அது மாதிரி கோடியில ஒருத்தன் தான் குருவுக்காக இயங்குவான். இதுதான் ரியாலிட்டி. இப்படிதான் உலகத்துல நடக்கும். எல்லாரும் போய் சகாரா பாலைவனத்துல மாட்டிக்கிட்டு தண்ணி இல்லைன்னு அலைவாங்களா? அப்படியெல்லாம் யாரும் அலைய மாட்டாங்க. கோடியில ஒருத்தன் போய் யதார்த்தமா மாட்டிக்கிட்டு தண்ணி இல்லாம அலைவான். அது மாதிரி இங்கே எத்தனையோ கோடியில் ஒருத்தன் வந்து உண்மையாக குருவை தேடுவான், தன்னை அறியணும்னு தேடுவான். அப்படி தான் இதெல்லாம் அமையும், அப்படி தான் இயற்கையும் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஆழமான உண்மை என்னன்னா, குருவின் சொரூபத்தை ஏன் கேட்கிறார்கள்? குருவின் பெயரை கேட்கலாம், அல்லது குருவின் சமயத்தை கேட்கலாம், குருவின் மதத்தை கேட்கலாம், ஜாதியை கேட்கலாம். ஆனால் ஏன் குரு ஸ்வரூபம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார்கள்? ஏன் அப்படின்னா அந்த கேள்வி கேட்பவர்களும் ரிஷிகள் என்பதனால அவர்கள் குருவின் வெளிப்புற வடிவத்தை தேடவில்லை. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, அவர்கள் குருவின் வெளிப்புற வடிவத்தை தேடவில்லை, உண்மையான குரு தத்துவம் என்ன என்பதை அறிவதுதான் அவர்களுடைய ஆர்வம். அதை நம்ம இங்க பார்க்க முடியும். அப்ப ரெண்டாவது, அப்படி கேட்கிறவங்க அப்படியே குருவினுடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுங்கிறத மட்டும் நிறுத்தல பாருங்க. இந்த செயலில் இன்னொரு டெப்த் சப்ஜெக்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அனைத்து அறியாமைகளையும் நீக்கும் குருவின் அப்படிங்கிற ஒரு ஹைலைட் பாயிண்ட் இருக்குங்க. அனைத்து அறியாமைகளையும் நீக்கும் குருவின். அப்ப இப்போ எப்படி அவங்க எதிர்பார்க்கிறாங்க? ரிஷிகளை எப்படி எதிர்பார்க்கிறாங்க? அறியாமையை நீக்குகின்றவர் தான் எங்களுக்கு வேணும். எங்களை மேலும் கொண்டு போய் எங்கேயோ அலைக்கழிக்கிறவங்களோ, எங்களை இந்த சமயத்தை பற்று அந்த சமயத்தை பற்று, வாங்க சைவ சித்தாந்தத்தில் வாங்க, மூணு பட்டையை போட்டுங்க கொட்டையை போட்டுங்க, இன்னைக்கு இருந்து சிவசிவான்னு சொல்லிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி குருவை தேடலை. வைணவ சித்தாந்தத்தில் வாங்க நீங்கள் வி மாதிரி நாமம் போட்டுக்குங்க அல்லது யூ மாதிரி போட்டுக்குங்கன்னு சொல்கிற குருவை தேடலை. தன்னுடைய அறியாமையை நீக்குகின்ற குரு, இதுதான் பாயிண்ட்டுங்க. அப்போ இங்கே அறியாமை மலம், நம்ம இடத்துல அறியாமை மலம், சர்வ மலாபகம் அப்படிங்கிற வார்த்தை போடுறார் பாருங்க இந்த ஸ்லோகத்தில். எப்படி இந்த ஸ்லோகத்தை போடுறாருன்னா, குருஸ்வரூபம் அஸ்மாகம் புருஹி சர்வ மலாபகம் அப்படிங்கிற வார்த்தை. சர்வ மலாபகம் அப்படின்னா மலம் அப்படின்னா அழுக்கு. சாதாரணமாக மலம்னா அழுக்கு. இங்க உடல் அழுக்கை பத்தி அவங்க சொல்லலை, மன அழுக்கை பத்தியும் சொல்லலை. அறியாமை அழுக்கு அப்படிங்கிறத அந்த ரிஷிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இங்க நீங்க கவனிக்கணும். ஏன்னா இப்போ சாதாரணமாக உடல் அழுக்கு நம்ம நீக்கிறதுக்கு வழிகள் தெரியும், மனசு அழுக்கு நீக்கிறதுக்கு கூட நமக்கு வழி தெரியும், ஆனால் அறியாமை அழுக்கு நீக்க முடியுமா? அதுக்கு தான் வழி தெரியாது. இப்போ மனசில் இருக்கிற அழுக்கு நீக்கலான்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறேங்க அப்படின்ட்டு உட்காந்து அமைதியாக ஒரு தியானத்தில் இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் மனசு அமைதியாகுது. டெம்பரரியாக உங்களால் அந்த தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் மூலமாக நீங்கள் மனசு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் அன்றைய காரியத்தை லகுவாக செய்ய முடியும். இல்லை தியானம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மனசுக்கு டென்ஷனாக இருக்குங்க, நான் கொஞ்சம் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரேன், அப்படியே கொஞ்சம் ரெண்டு நாள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி நீங்கள் அப்படியே ஊட்டிக்கு போயிட்டீங்க. அங்கே அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, வேறு எந்த டென்ஷனும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, அப்படியே ஜாலியாக சுற்றுறீங்க. அப்போ மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதா? அப்போ அந்த இடத்துலையும் மைண்டை கொஞ்ச நேரம் டெம்பரரியா அழுக்கு இல்லாமல் வச்சுக்கலாம். தியானம் பண்ணும்போதும் மைண்டை கொஞ்ச நேரம் டெம்பரரியா அழுக்கு இல்லாமல் வச்சுக்கலாம். உடல் அழுக்கு நம்ம டெய்லி குளிக்கிறோம் போயிட போகுது. ஆனா அறியாமை, உங்களிடத்துல தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற அறியாமையை, இதுதான் அறியாமை என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அஜ்ஞானத்தை தானே அறியாமை அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த அறியாமை என்னங்க? அந்த அறியாமை மலத்தை நீக்குகின்ற குரு தேவை என்று கேட்கிறார்கள் பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட அறியாமை என்னங்க? அதுதான் நம்ம வேதாந்த சாஸ்திரம் அழகா சொல்லி கொடுக்கும். என்ன தெரியுமா நம்முடைய அஜ்ஞானம் அறியாமை? நான் உடல், நான் மனம் என்ற தவறான அடையாளங்கள் தான் இங்க உண்மையான மலம். இது எந்த சாஸ்திரமும் சொல்லி கொடுக்காது. மற்ற எல்லா சாஸ்திரங்களும் உங்களை அறியாமையை நீக்காது, உங்களை இன்னும் பாண்டு அதிகப்படுத்தும். உங்களை உடல் ரீதியா அதிகமா பற்று வைக்க சொல்லும், மனோ ரீதியா அதிகமா பற்று வைக்க சொல்லும். அந்த பயிற்சி முறைகள் அதிகமா கொடுப்பாங்க, உடற்பயிற்சிகள் அதிகமா கொடுப்பாங்க, மனோ பயிற்சிகள் அதிகமா கொடுப்பாங்க. இந்த ரெண்டுலையும் போய் சிக்கிக்கிற சிஷியர்கள் தான் அதிகம். ஆனா இங்க நீ மனமே கிடையாது, நீ உடலே கிடையாது அப்படின்னு நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்குகின்ற, அறியாமையை போக்குகின்ற ஒரு அரிய விஷயத்த எது சொல்லும்? அத்வைத வேதாந்தம் மட்டும்தான் சொல்லும், வேற எந்த சாஸ்திரமும் சொல்லாது. அப்ப அந்த பாயிண்ட் இந்த ஸ்லோகத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். குரு கீதை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அத்வைதத்தை நோக்கி நம்மளை திருப்புது பாத்தீங்களா. அந்த தவறான அடையாளம், நான் உடல், நான் மனம் என்ற தவறான அடையாளங்களே இங்கு உண்மையான மலம். அப்ப இதை அகற்றுவதற்குத்தான் குரு தேவை. அவர் சொல்வதுதான் உண்மையான உபதேசம். அதைத்தான் இந்த ரிஷிகள் தேடுகிறார்கள், சூத முனிவரிடம் கேட்கிறார்கள் என்று நாம் இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. இந்த ஸ்லோகத்தை அப்படியே உபநிடதத்தோட நம்ம தொடர்பு படுத்தலாம். தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா, முண்டக உபநிடதத்துல முதல் அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பகுதியிலேயே 12வது ஸ்லோகம். அது என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சத் விக்னார்த்தம் ச குருமேவ அபிகச்சே சமித்வாணி சோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அப்படின்னா என்ன இந்த இடத்துல அர்த்தம்? உண்மையாகவே பரம்பொருளை விரும்புகின்றவன், அந்த இறைவனை தேடுகின்றவன், சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்றவரும், சதா அந்த பிரம்ம நிஷ்டையில் நிலை பெற்றவருமான குருவை அணுக வேண்டும் அப்படிங்கிற அந்த உபநிடத, முண்டக உபநிடத்தினுடைய அந்த ஆழமான செயலி எடுத்து இங்க பொருத்திக்கணும். ஏன்னா குரு கீதையில இப்ப இந்த ரிஷிகள் வந்து கேட்கிறவங்க ரிஷிங்க, பதில் சொல்ல போறவங்களும் ரிஷிங்க. இப்ப இந்த ரெண்டு ரிஷிகளுமே வேதங்களை கற்று உணர்ந்த ஞானிகள், சாதாரண பாமரன் கிடையாது, சராசரி மனிதர்கள் பேசுற கிடையாது. இங்க பாயிண்ட் எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும்போது கூட என்னுடைய அஜ்ஞானத்தை போக்குகின்ற குருவின் ஸ்வரூபம் காட்டுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர, குருவை காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட் எடுத்து பார்க்கும்போது, இந்த முண்டக உபநிடத்தினுடைய இந்த கருத்தை எடுத்து பொருத்தி பார்க்கும்போது, உண்மையாகவே நீங்க இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உண்மையாகவே பரம்பொருளை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆழமாக விரும்புகின்றீர்களா? அப்படியானால் உங்களுக்கு யார் சரியான வழியை காட்டுவார்கள் என்றால், சாஸ்திரத்தை கற்று தேர்ச்சி பெற்றவரும், தன்னை சதா பிரம்ம நிஷ்டையில் உணர்ந்தவருமாக இருக்கின்ற குருவை மட்டுமே அணுக வேண்டும் அப்படிங்கிறத, சத் விக்னார்த்தம் ச குருமேவ அபிகச்சே சமித்வாணி சோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இந்த வார்த்தை சொல்லுதுங்க. குரு கீதையில இங்க ரிஷிகள் வந்து குருவினுடைய சொரூபத்தை தான் அறிய விரும்புறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. முண்டக உபநிடதத்திலையும் அந்த உண்மையை அரிய குருவை அணுகும்போது நமக்கு அந்த உண்மை சொரூபம் தெரிய வரும் என்பதை இங்க முண்டக உபநிடத அடிப்படையிலே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பகவத்கீதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எல்லாமே கம்பேர் பண்ணி சொல்லுவேன், எல்லா ரிஷிகளும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்ம அந்த இடத்துல எடுத்து சொன்னாதான் உங்களுக்கும் புரியும். இல்லைன்னா நீங்க தனியா பகவத்கீதை படிச்சாலும் ஸ்கிப் பண்ணுவீங்க, தனியா நீங்க முண்டக உபநிடத்தை படிச்சாலும் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஆனா குரு கீதைக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ்? அந்த மாதிரி ஏற்கனவே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க, இவங்க தனியா ஏதாவது சொல்றாங்களா? இல்ல, எல்லாரும் ஒன்னையே தான் சொல்றாங்க. அது எப்படின்னு பகவத்கீதையில 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானி நஸ்தத்துவ தரிசனகா. எப்படிங்க அழகா புரிய வைக்கிறாங்க. பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லக்கூடிய உபதேசம் என்னன்னா, குருவை பணிவுடன் அணுகி உரிய முறையில் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு சேவைகள் செய்து தத்துவத்தை உணர்ந்த உண்மை ஞானிகளிடமிருந்து அந்த சுய அறிவை பெற்றுக்கொள். அதுதான் இந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகம். நாலாவது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். அப்போ எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களா? அப்போ எல்லாருமே யார் என்ன சொல்கிறாங்க, போய் நீ யோகா குருவை பாரு, நீ கோயிலில் போய் பூஜை பண்ணுற குருவை போய் பாரு அப்படின்னு எங்கேயாவது சொல்கிறாங்களா? எங்கேயும் அப்படி சொல்ல மாட்டாங்க, எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. பாருங்க இவர் என்ன சொல்கிறாரு, தத்வித்தி பிரணிபாதேன. தத்வித்தி பிரணிபாதேனா மிகவும் பணிவுடன் அவரை அணுக வேண்டும். பரி பிரஷ்னேன சேவையா, அவருக்கு உரிய முறையில் சேவைகள் செய்ய வேண்டும். உபதேசந்தி தே ஞானம், அந்த உபதேசத்தை சொல்லுகின்ற உயர் ஞானம் பெற்ற உத்தம ஞானிகளை அணுகி, ஞானி ந தத்துவ தரிசனகா, அப்போ அந்த தத்துவத்தை தன்னுள் உணர்ந்த அவரை அணுகி அந்த சுய அறிவை நீ பெறுவாயாக அப்படிங்கிறது இந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகம். அப்போ இப்போ பாருங்களேன், மூணு ஸ்லோகமும் டேலி ஆகுது. குரு கீதையில் அவந்த ரிஷிகள் கேட்குற கேள்விக்கும் இங்கே முண்டக உபனிடதம் சொல்லுகின்ற பதிலும் பகவத்கீதை சொல்லுகின்ற பதிலும் எல்லாம் எண்ணத்தை காட்டி கொடுக்குது. ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் அப்படிங்கிற குருவை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து யாரை வேணால் குருவாக எடுத்துக்க முடியாது, ஒரு சாஸ்திர ஞானம் இருக்கணும். அந்த சாஸ்திரத்துக்கு சொல்ல கருத்துக்கு முரண்பட்ட கருத்தை சொல்லக்கூடாது, சாஸ்திரத்துக்கு முரணான கருத்தை யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவங்க குருவே கிடையாது. அப்போ சொந்த கருத்தெல்லாம் சொல்கிறவன் எப்படி குருவாக ஏற்றுக்க முடியும்? அப்படி ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்கவங்க வாய்க்கு வந்ததை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் சாஸ்திரம் ஆகிடாது. அப்போ தன்னை உணர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி உண்மை விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா, அதை எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்லோகத்தில் அதை கற்றுக்கொள்ள வந்த ரிஷிகள் காட்டுகின்ற பணிவு, பகவத்கீதையில் பகவான் கூறுகின்ற அணுகுமுறை எல்லாம் ஒத்து போகுதுங்களா? அப்போ இந்த ஸ்லோகம் வந்து ஒவ்வொரு சாதகனிடமும், நம்மை போன்ற சாதாரணமான சராசரி சாதகனிடத்திலும் ஒரு கேள்வியை எழுப்பும். எப்படி எழுப்பணும் அப்படின்னா, நான் குருவினிடம் என்ன தேடுகிறேன், நான் குருவினிடத்தில் என்ன கேட்டு விரும்புகிறேன், என்ன கேட்கலாம், நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்கான தீர்வு கேட்கலாமா, இல்லை இந்த உலகத்தை நான் எப்படி வெற்றி பெறுவது அப்படின்ட்டு இந்த உலக வெற்றிக்கான வழிமுறைகளை கேட்கலாமா, அல்லது எல்லா அறியாமைகளையும் அகற்றி என்னுடைய சுய அறிவில் நிலை பெற செய்யுங்கள் என்று கேட்கலாமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சொல்லி வந்த இந்த கான்செப்ட் படி பார்த்தா, இப்போ நமக்கு வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான தீர்வும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளிகளாக மாறி வெற்றி பெறணும், எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. உண்மையான நம்ம குருக்கிடத்தில் கேட்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய அறியாமைகளை அகற்றுங்கள் அப்படிங்கிறது தான் கேட்கணும். அதனால தான் இங்கே வந்து ரிஷிகள் தன்னுடைய அறியாமையை அகற்றுகின்ற குருவின் சொரூபத்தை காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். ஏன் அப்படி கேட்குறாங்க? அந்த குருவின் சொரூபத்தை பார்த்துட்டாங்கன்னா இவங்களே அவங்க தான், அவங்களே இவங்களே தான். இது எப்படி பியூட்டி தெரியுமா? கண்ணாடி தான், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து முதல்ல உங்களை பார்க்க முடியாமல் தவிக்கிறீங்க, இப்படி கற்பனை பண்ணிக்கிங்க. முதல் முதல் இப்போ வந்து கண்ணாடி கண்டுபிடிக்காத காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்களேன், கண்ணாடியே கண்டுபிடிக்காத காலம். அப்போ நீங்கள் வந்து என்ன, நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி இருப்பேன்னு தவிக்கிறீங்க, எங்கே போய் பார்க்கலாம், அந்த நீர்நிலையிலையும் சரியாக தெரிய மாட்டேங்குது, காத்தடிச்சு கலங்கிட்டே இருக்குது, என்னுடைய ரியல் ஃபேஸ் ரியல் உடுவம் தெரிய மாட்டேங்குது. அப்போ எப்படி தெரியலாம், எப்படி தெரியலான்னு சொல்லும்போது ஒருத்தர் எதிரில் கொண்டு வந்து ஒரு அப்படியே முழு கண்ணாடி நிற்க வைக்கிறாரு. அப்போ உடனே அந்த கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நிற்கிறீங்க, அவ்வளோதான், உங்கள் முழு உடலும் தெரியும், உங்கள் முழு உடம்பையும் பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம், கை காலை பார்க்கலாம், ஓ நான் இப்படி தான் இருக்கிறேன்னா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே எப்படி ஒரு மகிழ்ச்சி வரும். உங்களை நீங்கள் பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கண்ணாடி கிடச்சி, அந்த கண்ணாடியில் நீங்கள் உங்களை முதல் முதல் பார்த்தா எப்படி ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்குமோ, அது நான் உடல் சார்ந்த விஷயத்தில் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உடம்பை பார்க்க தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த உடம்பை முழுமையாக பார்த்து உங்களையே நீங்கள் பார்த்து ரசிக்கிற ஒரு சந்தோஷம் எப்படி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குமோ, அது மாதிரி உங்களுடைய உண்மை சுரூபத்தை காட்டி கொடுக்கின்ற குரு தான் கண்ணாடி. அப்போ அவரை அந்த மாதிரி குரு கிட்ட போய் அறியாமையை நீக்கினா நீங்கள் உங்களை பார்த்து ஆனந்தம் அடைகிற அற்புதம் நடக்கும். ஏன்னா அங்கே உங்களுடைய மனசில் தவறாக புரிஞ்சிருக்கிற அத்தனை விஷயங்களை நீக்கி, நீ தான் இப்படி இருக்கிறாய், நீ தான் அந்த அறிவு, நீ தான் அந்த ஆத்மா, தத்துவம் அசி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை உபதேசிக்கிறதுனா சாதாரண விஷயமா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்லி நம்முடைய உண்மை நிலையை காட்டி கொடுத்த உடனே நமக்கு கண்ணாடியில் பார்த்த உருவத்தின் மேலே எப்படி நமக்கு ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வருதோ, அது மாதிரி நானாக தான் அந்த தூய அறிவா, நானே தான் அந்த பிரம்மமான்னு தெரிஞ்ச பிறகு எப்படி ஒரு ஆனந்தம் வரும் நினச்சி பாருங்க. அது வார்த்தைகளால் வர்ணிக்கக்கூடிய ஆனந்தமா? அதெல்லாம் மனோ வாக்குக்கு அப்பாற்பட்ட ஆனந்தம். அப்போ அதுதான் நம்முடைய ரியாலிட்டி. ஆனா அதை நம்ம எப்படி அணுகி பெற வேண்டுமோ அப்படி அணுகி பெற்றால்தான் அதனுடைய வேல்யூ தெரியும். இல்லைன்னா எப்படி வேல்யூ தெரியும்? வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், கதை கேட்டு போகலாம், டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம், இவ்வளவுதான் நடக்கும். அதுதான் அந்த லெசன்ஸ்க்கு உண்டான ஒர்த்து வேல்யூ தெரிஞ்சு படிக்கணும். இல்லைன்னா அதனுடைய வேல்யூ தெரியாது நிறைய பேருக்கு. அதுக்கு தான் இங்கே மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்போ இந்த ஸ்லோகத்தை விளக்கும் போது ஒரு நுணுக்கமான விஷயத்தை நம்ம மாணவர்களிடத்துல புரிய வைக்கணும். எப்படின்னா, அந்த ரிஷிகள் வந்து குரு எத்தனை பெரியவரா இருப்பாருன்னு கேட்கல, குருவனுடைய ஸ்வரூபத்தை கேட்கிறாங்க. பாருங்க, இப்ப குருவனுடைய வேல்யூங்கிறது குருவனுடைய வயதை வைத்தோ, ஒரு வயசானவர்கிட்ட தான் போய் கத்துக்குவேன்னு சொல்லுவீங்களா? இப்போ இவர் தட்சிணாமூர்த்தி, ஆதி குரு தட்சிணாமூர்த்தி என்ன வயசானவரா? இளமையானவர். ஏன் இளமை? அவர் என்றுமே வயதாக மாட்டார். அறிவுக்கு என்னைக்காவது வயசாகுமா? கான்செப்ட் எப்படின்னா, அந்த சுய அறிவுக்கு என்னைக்காவது வயசாகுமா? மனசுக்கு தான் எல்லாமே நடக்கும், அறிவுக்கு எந்த மாற்றமும் நடக்காது. அது எப்பயுமே யூத்தா இருக்கும், எப்பயுமே யங்கா இருக்கும். ஏன்னா அது அப்படித்தான் இருக்கு. மைண்டே யூத்தா இருக்கும்போது அறிவு எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. இப்ப வயசு 80 ஆனாலும் நம்மளுடைய மைண்ட் யூத்தா இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பாடி தான் யூத்தா இல்லை. நம்மளால குதிக்க முடியாது, ஓட முடியாது, ஆட முடியாது. ஆனா மனசு மட்டும் ஆடலாமா, ஓடலாமா, பாடலாமா அப்படின்னு ஆசைப்படுது பாருங்களேன். அவன் யூத்தா தான் இருக்கு மைண்டு. ஆனா ரியல் யூத் உண்மையிலேயே அறிவு தான், கான்சியஸ்னஸ் தான் ரியல் யூத். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ரிஷிகள் வந்து குருனுடைய வயதோ தகுதியோ அவருடைய ஜாதியோ மதமோ அதெல்லாம் கேட்கவே இல்லை, குருனுடைய ஸ்வரூபத்தை கேட்கிறாங்க பாருங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சிக்க வேண்டிய மைய கருத்துங்க. அப்ப குருவின் ஸ்வரூபம் என்ன தெரியுமா? கடைசியா நமக்கு புரிய வரும், சாட்சாத் அந்த பிரம்மஸ்வரூபமே குரு என்பதை நமக்கு இந்த நூலினுடைய இறுதியில புரிய வந்துடும். அதுக்கு தான் நம்ம இப்போ குரு இதை எடுத்து வழி நடத்தி கொண்டு போகிறோம். அப்போ இப்படியே நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 350 ஸ்லோகங்களும் நமக்கு ரொம்ப டெப்த்தில் கொண்டு போய் சாட்சாத் நானும் குருவும் வேறு வேறு இல்லைங்கிற நிலையில் நீங்கள் பிரகாசிக்க முடியும் என்பதை நாம் இந்த நூலின் மூலமாக அறிய முடியும் என்று கூறி இன்றைக்கு இந்த 2வது ஸ்லோகத்தோடு முடிக்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.